الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المعاب صدق الله العظيم أن عائشة رضي الله عنها قالت قال النبي صلى الله عليه وسلم كل شراب أسكر فهو حرام متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பெயரினால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் முத்தகீன்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃகஃபரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே தக்குவாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய நாள் ஹிஜ்ரி 1434 ஆண்டின் ரஜபுடைய மாதத்தின் 20 நாளையிலே இன்றைய காலை பொழுது நாங்கள் எல்லாம் அடைந்திருக்கிறோம். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் பிறந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், நம்மிடம் வந்திருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கெல்லாம் நீ பரக்க செய்வாயாக, அருள் பாலிப்பாயாக. மாண்புகள் நிறைந்த புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து அதனுடைய மாண்புகளையும் மகத்துவங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகம் அதிகமாக துஆ கேட்ட மாதத்தில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கக்கூடிய இன்னும் இரண்டு மாதங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே, அந்த ஷஅபானையும் ரமலானையும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அடைந்து அதனுடைய புண்ணியங்களை அடைகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கியல்வானாக, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை ஒரு சோதனைக்கான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நேரத்திற்கு நேரம் காலத்திற்கு காலம் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய நெருங்கிய தோழர்கள் ஒருவர் அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன ஓர் பேர் உண்மையை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதீனத்துடைய மாமண்ணிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இரண்டாவதாக ஒரு மஸ்ஜிதை நிறுவுவதற்கான பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களுடைய கரங்களினால் கற்கள் தூர இடங்களிலிருந்து பொறுக்கி எடுத்து வந்து மஸ்ஜிதுன் நபவியை கட்டுகின்ற பணியிலே நபிகளாரோடு தோளோடு தோள் நின்று சஹாபாக்களும் காரியமாற்றிக்கொண்டு சேவைகள் பல செய்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுடைய நிர்மாண பணியிலே தங்களை அர்ப்பணித்து பல கற்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள் சஹாபாக்கள். கட்டிட பணியிலே ஒரு பரிபூரணமான ஒரு கட்டிடமாக மஸ்ஜிதுன் நபவி திகழ வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் சுமந்து வருகிறார்கள். ஓர் சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், தன்னுடைய சக்திக்கு மீறி அதிகமான கற்களை தன்னுடைய தோள் புஜத்தின் மீது வைத்து சிரமத்தோடு கஷ்டத்தோடு தள்ளம் பாடியவர்களாக விழவும் முடியாமல் நிமிர்ந்து நடக்கவும் முடியாமல் அந்த சஹாபி ரொம்ப கஷ்டத்தோடு சிரமத்தோடு அந்த கற்களை சுமந்து வருகின்ற காட்சியை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரிடத்திலே கேட்கிறார்கள், எனது அருமை தோழரே, எதற்காக நீங்கள் இவ்வாறு சிரமம் மேற்கொள்ள வேண்டும்? உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல கற்களை சுமந்து வந்தால் போதும் தானே? அந்த நபித்தோழர் சொன்னார், நபியே நாயகமே, இந்த கஷ்டம் துன்பம் இவையெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிதாக இந்த உலகத்தில் தென்படவில்லை. மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்வில் நான் நிம்மதியாக வாழ வேண்டும். அல்லாஹுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதனை நான் இந்த உலகத்தில் பார்ப்பதனால் இந்த கஷ்டங்களும் துன்பங்களுக்கும் எனக்கு ஒன்றும் பெரிதாக விளங்கவில்லை என்று சொன்னவர்கள் வேறு யாரும் அல்ல, அம்மார் இபின் யாசிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த வார்த்தையை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார்கள், எனது அருமை தோழரே, விளங்கிக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா, வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பின்னால் இருப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. இவ்வுலக வாழ்வு என்பது சோதனைக்களம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இது ஒரு உண்மையான வாழ்க்கை அல்ல, இது ஒரு போலியான வாழ்க்கை. எங்களுடைய கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அவையெல்லாம் எங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அற்பமான ஒரு அலங்காரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். குர்ஆன் அதனைத்தான் கூறி காட்டுகிறது. இஅலமு, மனித சமூகமே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது லஹிபுன், அது ஒரு விளையாட்டானதாக இருக்கிறது, வலஹுன், உங்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது, வஸீனா, இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் உங்களுக்கு கண்ணுக்கு அலங்காரமாக இருக்கிறது. பெண்ணை பார்த்தாலும் அலங்காரமாக காட்சி தருகிறாள், மண்ணை பார்த்தாலும் அலங்காரமாக காட்சி தருகிறாள், பொண்ணை பார்த்தாலும் அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறான். அதற்கு ஆகுமான சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கிறான். அவனுக்கு கையிலும் மடியிலும் பணம் இல்லை என்றால் கருப்பு பணத்தை சம்பாதித்தேனும் இவைகளை அடைந்து கொள்வதற்காக மனிதன் போட்டி போட்டுக் கொண்டு எங்கெல்லாம் முட்டி மோதிக்கொண்டு மனிதன் தடமாறி கொண்டிருக்கிறான். இவையெல்லாம் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் இந்த உலகத்திலே எடுத்திருக்கக்கூடிய கைங்கரியங்கள் தந்திரோபாயங்கள். எனவேதான் குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது விளையாட்டானது, ஏமாற்றக்கூடியது, கண்ணுக்கு காண்பதெல்லாம் அலங்காரமாக காட்சி தரக்கூடிய ஒன்று, உங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே பெருமையாக பேசிக் கொள்ளுவீர்கள், உங்களுடைய சொத்துக்களை வைத்து பெருமை அடிப்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை வைத்து பெருமை அடிப்பீர்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற பட்டம் பதவிகள் இவைகளை எல்லாம் வைத்து உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பெருமையாக பேசிக் கொள்வீர்கள். இவை அனைத்தும் என்ன தெரியுமா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் அற்பங்கள் சொற்பங்கள் என்று குர்ஆன் சொல்லிவிட்டது. இதிலே ஏமாந்து விடாதீர்கள், இதிலே ஏமாந்து விடாதீர்கள். உண்மையான முஃமீன்கள் யார் என்றால், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய கல்வெல்லாம் ஈமானால் அதிகரித்துக் கொண்டே செல்லும். தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் தொழுகின்ற கடைசி தொழுகை என்ற எண்ணத்தோடு மனிதன் தக்பீரை கட்டி தொழுகையிலே அவனுடைய தொழுகையை நிறைவேற்றுவான். நான் தொழுகின்ற என்னுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகை என்ற எண்ணத்தோடு மனிதன் அந்த தொழுகையை நிறைவேற்றுவான். இவன் தான் உண்மையான ஒரு முஃமின். கல்பும் நடுங்கும், அந்த உள்ளத்தோடு சேர்ந்து உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கும். என்னுடைய இரண்டு கண்மணிகளினாலும் நான் என்னுடைய இறைவனை பார்க்காவிட்டாலும் அந்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் நடுக்கத்தோடு, பயபக்தியோடு, பேணுதலோடு, ஹுஷுவோடு, ஹுதுவோடு தொழுகையிலே ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையிலே ஈடுபட்டிருப்பானே, இவன் தான் உண்மையான மனிதன் முஃமின். இவன் சக்ராத்தை அடைகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதத்தோடு மலக்குகளுடைய துணையோடு அவன் அல்லாஹ்வை சந்திக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அத்தியாயங்கள் பல எங்களுக்கு எடுத்து கூறி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஷைத்தானுடைய வலைகள் இந்த பூமி எல்லாம் வியாபித்து விரிக்கப்பட்டிருப்பதனால் தான் மனிதன் அதிலே சிக்கொண்டிருக்கிறான். அதிலிருந்து வெளியேற முடியாமல் மனிதன் பரிதவித்து தவித்துக் கொண்டிருக்கிறான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்துடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுள் எவ்வளவு தெரியுமா, 60-70 இடைப்பட்ட வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இப்படியான ஒரு குறுகிய கால வாழ்க்கை. ஃபஇதா அஸ்பஹ் ஃபலா தன்தஜிரில் மஸாஹ், நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காலை நேரத்தை அடைவீர்களேயானால் இன்று மாலை நேரத்திலே நான் உயிரோடு இருப்பேன் என்று மாலை நேரத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். மாலை நேரத்திலே இருக்கிறீர்களா, நாளை காலை நான் உயிரோடு இருப்பேன், உங்களுக்கு இதனை நான் நிறைவேற்றி தருவேன் என்று யாரும் எதிர்பார்க்காதீர்கள். அதற்கிடையிலே இந்த உலகம் அழிந்துவிடும், அல்லது இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிக்கப்பட்டு விடுவீர்கள். இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர்கள், அதிகமான குர்ஆனுடைய விளக்கங்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்த பெருமையை பெற்றவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மதீனாவுடைய பாதையில் நடந்து செல்லுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், 5 விடயங்களை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அந்த 5 விடயங்களும் சாதாரணமானவை அல்ல, விளையாட்டு அல்ல, வேடிக்கையும் அல்ல, அது ஒரு கேளிக்கையும் அல்ல, அது மிக மிக முக்கியமான மாணிக்கங்கள், பொக்கிஷங்கள். அந்த 5 விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 5 விடயங்களை உபதேசம் செய்தார்கள். அதில் முதலாவது என்ன தெரியுமா, ஷபாபக கபல ஹரமிக, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு பல சோதனைகளை தந்திருக்கிறான், அந்த சோதனைகளை நீங்கள் நன்றாக சாதனைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிறந்தவாறு மரணிக்கிறோம் என்பது அல்ல வாழ்க்கை. திட்டமிட்டு வாழ வேண்டும், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற வாழ்க்கையில் 5 விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், அல்லாஹ்வுடைய ஜன்னத்திற்கு தகுதியுள்ள மனிதர்களாக நீங்கள் ஆகுவீர்கள். அதில் முதலாவதாக நபி அவர்கள் சொன்னதுதான், உங்களுடைய வாழ்க்கையில் வயோதிபம் முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை சரியாக முறையாக தீனுக்காக மார்க்கத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாலிபம் என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பருவம். ஒரு தனி மனித வாழ்க்கையில் 3 கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று குழந்தை பருவம், இன்னும் ஒன்று வாலிப பருவம், இன்னும் ஒன்று வயோதிப பருவம். நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய குழந்தை பருவத்தை எவ்வாறு கழித்தீர்கள் என்று அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்விகளுக்கு கேட்க மாட்டார். உங்களுடைய வயோதிபத்தை, உங்களுடைய முதிய வயதை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள் என்று நாளை மறுமையில் எங்களுடைய வயோதிபத்தை பற்றி நாளை கியாமத்தில் அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்க மாட்டான். சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்கத்தான் இருக்கிறான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய உடம்பிலே இளம் ரத்தம் சூடாக ஓடுகின்ற வாலிபத்தை இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக, தஅவத்துடைய பணிக்காக, இஸ்லாமிய மேம்பாட்டுக்காக, தஅவா பிரச்சாரத்திற்காக, சமூக நல பணிகளுக்காக உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வீர்களேயானால் அர்ஷுடைய ரஹ்மான் நாளை ஒரு நாள் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான், உனக்கு நான் வாலிபத்தை தந்தேனப்பா, நீ எவ்வாறு கழித்தாய் என்று கேட்கின்ற நேரத்திலே அல்லாவுக்கு முன்னால் தலை குனியாமல் நாவார மனநிறைவோடு அல்லாவுக்கு நான் பதில் சொல்லலாம். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், வாலிபம் என்பது அல்லாஹ் நாளை கியாமத்தில் கேள்வி கேட்கக்கூடிய பருவமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதனுடைய வாலிபம் என்பது எதனையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற வயதுதான் இந்த வாலிப பருவம். தமிழிலே சொல்லுவார்கள், இளம் கன்று பயம் அறியாது என்று சொல்லுகின்ற பருவம் தான் இந்த வாலிப பருவம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாளை மஹ்ஷர் மைதானத்தின் நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? மனிதனுடைய நிலைமை ரொம்ப மிகவும் பயங்கரமான அமளிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நாள். மனிதனுடைய காலெல்லாம் செருப்பில்லாமல், பாதரட்டைகள் இல்லாமல் வெறும் செம்பு தரையிலே மனிதன் நின்று கொண்டிருப்பான். மனிதனுடைய உடம்பிலே ஆடை இருக்காது, அவன் உரியானத்தோடு நின்று கொண்டிருப்பான். மனிதனுடைய மூளையெல்லாம் செம்பு பாத்திரத்திலே தண்ணீர் கொதிப்பதை போன்று மனித மூளையெல்லாம் கொதித்து கொண்டிருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சூரிய வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதனுடைய உடம்பு வெறுமனே மாமிசத்தினால் இறைச்சியினால் வார்க்கப்பட்டதல்ல மனித உடம்பு. அது கொழுப்பு சத்துக்கள் நிறைந்தது, அது கொழுப்பால் வார்க்கப்பட்டது. சூரிய ஒளியை, வெப்பத்தை, உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனித உடம்பு அப்படியே மெழுகுவர்த்தியை போன்று கரைந்து கரைந்து அப்படியே ஓடிவிடும். கடைசியில் மனிதனுடைய உடம்பில் எஞ்சுவது அவனுடைய கூடு மட்டும்தான், எலும்பு மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன், சில மனிதர்கள் தங்களுடைய கரண்டை கால் வரைக்கும், இன்னும் சில மனிதர்கள் தங்களுடைய முழங்கால் வரைக்கும், இன்னும் சில மனிதர்கள் தங்களுடைய இடுப்பு வரைக்கும், இன்னும் சில மனிதர்கள் தங்களுடைய கழுத்து வரைக்கும் வியர்வையின் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அதில் மூழ்கவும் முடியாது, வெளியே தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. இப்படியான மஹ்ஷர் மைதானத்தின் போது மனிதனுடைய நாவெல்லாம் வறண்டு காய்ந்துவிடும். ஒரு சொட்டு தண்ணீரினால் வயிறு நிறைய குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக மனிதன் அலைவதை விட காய்ந்து வறண்டு போயிருக்கக்கூடிய தன்னுடைய நாவை நனைத்துக் கொள்வதற்காக, ஒரு சொட்டு தண்ணீருக்காக மனிதன் அலைந்து ஓடி ஆடுவான். தன்னுடைய தாயை கண்டு ஓடுவான், தாய் தன்னுடைய மகனை விட்டு விரண்டு ஓடுவாள். அப்படியான மஹ்ஷர் மைதானத்தில் யாருக்கும் யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நாளையில் அல்லாஹ் 7 மனிதர்களுக்கு அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஏழு மனிதர்களில் ஒருவன் யார் தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். எப்படியான வாலிபன் தெரியுமா? தன்னுடைய வாழ்நாளில் வாலிபத்தை தீனுக்காக, இஸ்லாத்திற்காக முழுமையாக ஈடுபடுத்தி வாலிபத்தை இதற்காகவே கழித்த ஒரு வாலிபனை நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் கைவிட மாட்டான். யாருடைய நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த வாலிபனை அழைத்து அல்லாஹ் அவனுடைய அரசியுடைய நிழலை கொடுப்பான் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி விட்டு சொல்லுகிறார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த அமளிகள் நிறைந்த நாளையில் அல்லாஹ் வாலிபனுக்கு கொடுக்கின்ற அந்தஸ்தை பாருங்கள் கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், வயோதிபம் மனிதனுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு வயோதிபம் அவனை பல கஷ்டங்களுக்கும் சிரமத்துக்கும் அவனை ஆளாக்கிவிடும். சிறுநீர் கழிக்க செல்ல முடியாது, மலம் கழிக்க செல்ல முடியாது, எழுந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நடந்து செல்ல முடியாது. இப்படியான வயோதிபத்துக்கு சில மக்கள் பெரியோர்கள் ஆளாக்கப்படுவார்கள், விட்டு விடுவார்களே. ஆனால் அந்த நேரத்தில் அவனால் நன்மைகள் செய்வதை விட அவனுடைய அமல்களை கூட சரியாக நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்துக்கு இந்த வயோதிபம் அவனை ஆளாக்கிவிடும். எனவேதான் நீ ஒரு நாள் வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இரண்டாவதாக நபி அவர்கள் இந்த சமூகத்தினருக்கு சொன்ன உபதேசங்கள் தான், நோய் வருவதற்கு முன்னால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருமே இன்று நோயாளிகளாக இருக்கிறார்கள். இந்த சமூகத்திலே அதிகமான நோயாளிகள் இருக்கிறார்கள். அண்மை கால வைத்திய நிபுணர்களுடைய அறிக்கையின் பிரகாரம் நமது நாட்டு இலங்கை முஸ்லிம்களில் 70% முஸ்லிம்கள் சீனி நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், சர்க்கரை நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டதனால் இந்த நாட்டு முஸ்லிம்களில் 70% மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்பது அண்மை கால வைத்திய அறிக்கைகள் இந்த சமூகத்தினுக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நோய் வருவதற்கு முன்னால் தானே சுன்னத்தான நோன்புகள் பிடிக்க முடியும். நோய் வருவதற்கு முன்னால் தானே அதிகாலையிலே 3:30 எழும்பி தஹஜ்ஜத்து தொழ முடியும். நோய் வருவதற்கு முன்னால் தானே துஹருக்கு முன்னால் 4 ரக்அத்தும் துஹருக்கு பின்னாலும் 4 தொழ முடியும். நோய் வந்துவிட்டால் துஹருக்கான அஸான் சொன்னால் கூட ஃபர்லான தொழுகை கூட தொழ முடியாதே. மனிதன் தன்னுடைய நோயை சாட்டு போக்காக வைத்துக் கொண்டே ஃபர்லான கடமைகளை பாழாக்கி கொண்டிருப்பார்களே. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் நீ நோயாளியாக படுத்துக் கொண்டு முணங்கிக் கொண்டிருப்பதற்கு முன்னால் உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஆரோக்கியத்தை, உடல் சுகத்தை சரியாக முறையாக அல்லாஹ்வே வணங்குவதிலே உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். நீ ஒரு நாள் நோயாளியாக ஆகிவிட்டால் உன்னால் இப்படியான நல்ல பல அமல்கள் செய்ய முடியாது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டி இரண்டாவது உபதேசம். மூன்றாவதாக சொன்னார்கள், வகினாக கபுல ஃபக்ரிக, அல்லாஹ் உங்கள கையில சொத்துக்களை செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்துக்களும் செல்வங்களும் பணமும் இன்று உங்களுடைய கையில இருக்கிறது. அது கை நழுவி அடுத்த மனிதனுடைய கைக்கு செல்வதற்கு முன்னால், நீங்கள் ஏழையாக ஆகுவதற்கு முன்னால் உங்களுடைய கையில் இருக்கின்ற பொருளாதாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வுலந்து தவிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்துங்கள். அநாதை இல்லங்களுக்காக உங்களுடைய பணத்தை, பொருளாதாரத்தை பயன்படுத்துங்கள். விதவைகளுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய பணத்தை, பொருளாதாரத்தை பயன்படுத்துங்கள். இந்த உலகத்திலும் இந்த நாட்டிலும் இருக்கின்ற முஸ்லீம்களுடைய சுஜூது செய்யக்கூடிய ஸ்தானங்கள், பல மஸ்ஜிதுகள் இன்று பலவாறான இடங்களில், பல அடிப்படை தேவைகள் இல்லாமல் பல மஸ்ஜிதுகள் இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது, இருள் சூழ்ந்திருக்கிறது. இப்படியான மஸ்ஜிதுகளை இனம் கண்டு அதற்கான தேவையான உதவிகளை செய்து உங்களுடைய பணத்தை செலவழியுங்கள். நாளை ஒரு நாள் இந்த பணம் உங்களுடைய கையில் இருந்து நழுவிவிடலாம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மால் கதில்லிஸ் ஸாயில், மனிதனுடைய கையில இருக்கின்ற பணம் இருக்கிறது, அது மரத்துடைய நிழலை போன்றது. சூரியன் ஒரு பக்கமாக சாய சாய ஒரு மரத்துடைய நிழலும் எவ்வாறு சாய்ந்து கொண்டே செல்லுமோ இதே போன்றுதான் மனிதனுடைய பணமும் நேற்று ஒருவன் கையில், இன்னும் இன்னொருடைய கையில், நாளை அடுத்தவனுடைய கையில் கைமாறி கைமாறி செல்லுகின்ற இந்த பணம் உங்களுடைய கையில் இருக்கின்ற நேரத்தில் அதனை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனையோ மக்களுக்கெல்லாம் கொடுத்தும் பார்த்தான், உதாசீனம் செய்த மக்களை, அதனை பாழ்படுத்திய மக்களை, வீண் விரயம் செய்த மக்களை, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் எடுத்து வீட்டை விட்டு ரோட்டுக்கு கொண்டு வந்து இந்த கோட்டிலே கைகட்டி கொண்டு நீதத்திற்காக தன்னுடைய நீதிக்காக கைகட்டி நிற்கின்ற ஏழைகளையும் முன்னாள் பணக்காரர்களையும் இன்றைய சமூகத்திலே பார்க்கிறோமா இல்லையா? இவைகளெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய படிப்பினைகள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், நீ ஒரு நாள் ஏழையாக ஆகுவதற்கு முன்னால் உன்னுடைய பணத்தை, பொருளாதாரத்தை, செல்வத்தை சரியாக முறையாக நீ பயன்படுத்திக் கொள்வாயாக. நான்காவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், வஃபராகிக கபுல ஷுகுலிக, நீ வேலை பழுக்குகளால் நீ இந்த பூமியில் சுற்றி திரிவதற்கு முன்னால் உனக்கு கிடைக்கின்ற ஓய்வான நேரங்களை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற சூழல்தான். ஓய்வான நேரத்தை புத்திசாலியாக பயன்படுத்துமாறு நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய அன்றாட தேவைகள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், நாம் உதுவோடு சேர்ந்து உதுவோடு இருந்து கொண்டு எந்த காரியத்தை நிறைவேற்றினாலும் அது வேலையாக வேலையாக இருந்தாலும் கூட அது நன்மைகளாக மாற்றப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஓய்வான நேரங்களை சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக நபி அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், வஹயாதக கபல மௌதிக, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கை சரியாக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அங்கம் அங்கமாக பகுதி பகுதியாக எங்களுக்கு சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேலை பழுக்குகள் வந்து குவிவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வான நேரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் திட்ட தெளிவாக நான்கு விடயங்களை சொல்லிவிட்டு இறுதியாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மௌத்தாரத்துக்கு முன்னால நேர காலத்தை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில கொண்டு போங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் எது இருந்தாலும் போதாது என்று அலையக்கூடிய பேராசை பிடித்த ஒரு பட்டாளத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதனைத்தான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அல்ஹாக்குமுத்தகாதுர், இந்த மனிதர்களுக்கு எவ்வளவுதான் கிடைத்தாலும் போதாது போதாது என்று மனிதன் பேயாய் அலைந்து கொண்டிருக்கிறான். பேராசை பிடித்து மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். மழை வெயில் பாராமல் குடும்பத்தை துறந்து ஊரை துறந்து மனிதன் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக அலைந்து திரிந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு கிடைத்தவற்றை கொண்டு மனிதனுடைய ஆன்மா போதும் என்று ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஒன்றிருந்தால் இன்னும் ஒன்று வேண்டும் என்று மனிதனுடைய ஆன்மா பேராசை பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறது. இது எதுவரைக்கும் இருக்கும் தெரியுமா? இந்த பேராசை கபரில் கொண்டு போய் இவர்களை வைக்கின்ற வரைக்கும் இந்த பேராசை இந்த மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதன் கை நிறைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பட்டங்களையும் பதவிகளையும் வைத்துக் கொண்டு இது என்னுடையது இது என்னுடையது என்று மனிதன் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறான். மனிதா, இவைகளெல்லாம் உங்களுடையது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்றே மூன்று விடயங்கள் தான் மனிதனுக்கு சொந்தமானவை. மனிதன் கை நிறைய வைத்துக் கொண்டு அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறான், இவையெல்லாம் என்னுடையது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றே மூன்று விடயங்கள் தான் உங்களுடையது. அதில் முதலாவது, எதனை நீங்கள் ருசித்து சாப்பிட்டீர்களோ அந்த சாப்பாடு உங்களுக்குரியது. எதனை மனம் விரும்பி எடுத்து ஆடையாக எடுத்து உடுத்தினீர்களோ அந்த ஆடை உங்களுக்குரியது. நாளை மறுமை நாளையில் கியாமத்திலும் எனக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்று தர்மமாக சதக்காவாக எதனையெல்லாம் நீங்கள் முற்கூட்டி சேமிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தீர்களோ அந்த தர்மங்களும் உங்களுக்குரியது. மூன்று விடயங்களை தவிர வேறு எந்த ஒன்றும் உங்களுக்குரியது அல்ல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு போலியானதுதான், எங்களை ஏமாற்றக்கூடியதுதான். இதனால் தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது, ஸுய்யின லின்நாஸ், மனிதனுக்கு அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, ஹுப்பு ஷஹவாத், மனோ இச்சைகள் மனிதனுடைய கல்பெல்லாம் நிறைந்திருக்கிறது. மினன் நிசா, கையில் கொஞ்சம் இருந்தால் போதும் பெண்களை நாடி செல்வது, அவர்களை அனுபவிப்பதற்காக பெண்களை நாடி செல்லுகின்ற மக்கள். இந்த பணமும் பொருளாதாரமும் கையில் இருந்துவிட்டால் இந்த கெட்ட நடத்தையுள்ள பெண்களின் பக்கமாக செல்லுவார்கள். வல்பனீன், அவர்களுடைய பிள்ளைகளுடைய மோகமும் அவர்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்துறை ஆசா பாசங்களாக கல்பெல்லாம் குடிகொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற இந்த உண்மையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவறான சில நடவடிக்கைகள், எங்களுடைய பழக்க வழக்கங்களை இன்றைய நாளையில் நாங்கள் கொஞ்சம் சிந்தித்துத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாள் மே மாதம் 31ஆம் நாள், சர்வதேச புகைத்தலுக்கு எதிரான நாளாக ஐக்கிய நாட்டு சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டு உலக மக்களுக்கு இந்த புகைத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை முழு உலகமும் எடுத்து மக்களுக்கு உணர்த்துகின்ற நாள் தான் இன்றைய 31ஆம் நாள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவர்கள் சுமாராக 60 ஆண்டு காலமாக இன்றைய நாளை சர்வதேச புகைத்தலுக்கு எதிரான நாளாக அறிமுகப்படுத்துகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சொல்லிவிட்டது, யா அய்யுஹல்லதீன ஆமனூன் இன்னமல் கம்ரு வல் மைசிர் வல் அன்சாம் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ லஅல்லகும் துஃப்லிஹூன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆன் சொல்லுகிறது, ஈமான் கொண்ட முஃமின்களே, முஸ்லிம்களே, மது அருந்துவது, போத்தல்களை கையிலே சுமப்பது, குடிப்பது, தங்களுடைய ஓய்வான நேரங்களை போத்தல்களோடு கழிப்பது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வல் மைசிர், சூதாட்டம் ஆடுவது, ஆங்காங்கே ஒளிவான மறைவான இடங்களில் நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய சில பெற்றோர்கள், சில மாணவர்களும் கூட ஒளிவான மறைவான இடங்களில் போத்தல்களோடு உட்கார்ந்திருந்து வட்டமேசை மகாநாட்டை போன்று சூது விளையாடக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு காட்சியை இன்று சர்வ சாதாரணமாக எங்களுடைய கண்களால் பார்க்கின்ற ஒரு கவலையான ஒரு நிகழ்வை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். இவை அனைத்தும் ஷைத்தானியுடைய விளையாட்டுகளாக இருக்கிறது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், இவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், உங்களுடைய அமல் நன்றாக இருக்கும், உங்களுடைய துன்யாவுடைய வாழ்க்கை ஹைராக இருக்கும், மௌத்துக்கு பின்னாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லு ஷராபின் அஸ்கர் ஃபஹுவ ஹராம், எதனை குடித்தால், எதனை பருகினால் போதை வருமோ இவை அனைத்தும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓய்வான நேரங்களை, தங்களுடைய ஓய்வான காலங்களை கழிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக, வாலிபர்களாக, குழுக்கள் குழுக்களாக, தனியான வாகனங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஓய்வான இடங்களை கழிப்பதற்காக மக்கள் கூட்டமாக செல்லுகின்ற நேரத்தில் அவர்களுடைய கைகளில் குர்ஆனும் இல்லை, தஸ்பீஹும் இல்லை, நல்ல பல கருத்துக்களை சொல்லக்கூடிய அனுபவசாலிகளும் இல்லை. மாற்றமாக அவருடைய கைகளிலே இருப்பதெல்லாம் போத்தல்களும், அதற்கு மாற்றமான மது போதையை தரக்கூடிய தூள்கள் போன்றவைகளும் இதே போன்றே சிகரெட் பீடி போன்றவைகளும் அதற்கு மேலாக பீடா போன்ற வெற்றிலை வாக்குகளும் மனிதனுடைய கையெல்லாம் நிறைந்திருக்கிறது. எனவேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எது எந்த ரூபத்தில் மனிதனுக்கு போதை தந்தாலும் சரிதான், அவை அனைத்தும் அது அனைத்தும் ஹராமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்திலே இன்று மலிந்து காணப்படுகின்ற இந்த போதை வஸ்துக்களை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டப் போனால் இந்த மிம்பரும் இந்த நேரமும் எனக்கு இடம் தராதே. குறிப்பாக பரிச்சயமான சில முக்கியமான சில செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்ட வேண்டியது எங்களுடைய கடமையும் தான், இன்றைய நாளுடைய தேவையும் தான். வெற்றிலை பீடா சாதா புகையிலை சிகரெட் பீடி சுருட்டு போன்றவைகள் இன்று முஸ்லீம்களுடைய கைகளிலே அதிகமாக பாவனையிலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி ஆய்வு அறிக்கைகளை நன்றாக ஆழமாக படிப்பீர்களையானால், உங்களுடைய தலைக்கு சிந்தனை கெடுப்பீர்களையானால், இவைகளை கொஞ்சம் கூட தொட்டு கூட பார்க்க மாட்டீர்கள். அண்மை கால விஞ்ஞான உலகம் சொல்லுகின்ற ஆய்வு அறிக்கை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். வெற்றிலை பாவிக்க கூடியவர்கள், பீடா பாவிக்க கூடியவர்கள், புகையிலை பாவனையாளர்கள், சுருட்டு பீடி சிகரெட் போன்ற பாவனையாளர்களுக்கு இப்படியானவர்கள் வருடாந்தம் 60 லட்சம் மக்கள் இந்த உலகத்திலே மரணத்தை தழுவிக்கொண்டு செற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 60 லட்சம் மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எங்காவது ஒரு பாகத்தில் ஒரு மனிதன் 6 வினாடிக்கு ஒருவன் புகைத்தலினால் மரணத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறான். இன்றைய பத்திரிகையுடைய செய்தி நமது நாட்டு மக்களில் 22,000 முதல் 25,000 மக்கள் வரை வருடாந்தம் இந்த இலங்கை வாழ் மக்கள் இந்த கெட்ட பழக்கத்தினால் மரணத்தை தழுவுகிறார்கள் என்று நமது நாட்டு அறிக்கைகள் சொல்லி காட்டுகிறது. வருடாந்தம் 22,000 முதல் 25,000 மக்கள் வரை இந்த கெட்ட பாவனையினால் இந்த உலகத்தை விட்டே மரணித்து விடுகிறார்கள் என்று இன்றைய பத்திரிகைகளுடைய ஆய்வு அறிக்கைகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியான புகைத்தலினால், இப்படியான வெற்றிலை பாவனையினால், இப்படியான மதுபோதை பாவனையினால் ஏற்படுகின்ற விளைவுகள் அது மனிதனுடைய ஆயுளை குறைத்து விடுகிறது. ஒரு சிகரெட்டை ஒரு மனிதன் உறிஞ்சி உள்ளே இழுப்பதனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இழுவைக்கு 7 நிமிடங்கள் குறைக்கப்படுகிறது என்று ஆய்வு அறிக்கைகள் சொல்லி காட்டிவிட்டு தொடராக பார்ப்போமையாக இருந்தால், ஒரு சிகரெட்டில் 4,000 தொடக்கம் 5,000 வரைக்கும் அதிலே ரசாயன பதார்த்தங்கள் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறது. 100 நூற்றுக்கணக்கில் அல்ல. அந்த ஆய்வு அறிக்கைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். 4,000 தொடக்கம் 5,000 வரைக்கும் ஒரு சிகரெட்டில் ஒரு போயிலையில் ஒரு வெற்றிலையில் ஒரு போத்தலில் 4,000 தொடக்கம் 5,000 வரைக்கும் ரசாயன பதார்த்தங்கள் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 4,000-5,000 ரசாயன பதார்த்தங்களுள் மிக மிக முக்கியமான ஒன்று நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய ரசாயன பதார்த்தம். அது ஒரு மனிதன் உள்ளே உறிஞ்சி குடித்து விட்டானேயானால் அவனுடைய மூளையை அது அப்படியே ஆக்கிரமித்து விடுகிறது. ஒரு தடவை உள்ளே குடித்து விட்டானேயானால் அவனுடைய நுரையீரலை அது அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறது. சில வினாடிகள் மூளையையும் ஈரலையும் அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. இது எவ்வளவு நேரம்? 7 வினாடிகள். இவைகள் அந்த மனிதனுடைய மூளையையும் அந்த மனிதனுடைய நுரையீரலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகிறது, இந்த 7 வினாடிகள் போதும் மனிதனுடைய உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அவனை அப்படியே ஒரு விறகு கட்டையைப் போல எரித்து சாம்பராக்குவதற்கு இந்த 7 வினாடிகள் போதும் என்று ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள், இதனால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் விளைவுகள் என்ன தெரியுமா? புகை பிடிக்க கூடியவர்கள், மது அருந்த கூடியவர்கள், கஞ்சா பாவிக்க கூடியவர்கள், இவர்களுக்கு வருகின்ற மரணத்துடைய முடிவு என்ன தெரியுமா? மாரடைப்பு நோய் ஏற்படுகிறது, வாயிலே புற்றுநோய் வருகிறது, ஆண்களுக்கு ஆண்மை சக்தி குறைந்து விடுகிறது என்று ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை சிந்தித்து பாருங்கள், ஆண்கள் வெளியிலே நாலு பேரோடு சிங்கத்தை போல கர்ஜித்து பேசுகிறார்கள், தைரியமாக பேசுகிறார்கள், சண்டியனாக தன்னை இனம் காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்மை சக்தி இல்லாமல் தன்னுடைய மனைவி மாரடைப்பிலே எத்தனையோ ஆண்கள் தோற்று விடுகிறார்களே, இது எதனால் ஏற்படுகிறது? இந்த பாவனையினால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் தான் ஆண்மை சக்தி குறைந்து விடும் என்று இந்த ஆய்வு அறிக்கைகள் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கணவன் புகை இழுக்கின்றான், ஒரு கணவன் மது பாவனையில இருக்கின்றான், ஒரு கணவன் வெற்றிலை பீடா போடுகின்றான் என்றால் அவனுக்கு அருகாமையில் இருக்கின்ற அவனுடைய மனைவி கர்ப்பமுற்றிருக்கின்றாள் என்றால் இதனுடைய தாக்கத்தினால் அவளுடைய கர்ப்பமே கலைந்து விடுகிறது என்று ஆய்வு அறிக்கைகள் சொல்லி காட்டுகிறது. அடுத்த முக்கியமான ஒரு செய்திதான் எங்கள் அனைவரையும் பார்த்து எச்சரிக்கை செய்கிறது. பாவிக்க கூடியவர்கள் தான் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விட்டு விட்டாலும், அதற்கு அருகாமையில் இருந்து யாரெல்லாம் அதனை சுவாசிப்பார்களோ நுகர்வார்களோ அந்த வாசனை யாருடைய மூக்குக்கெல்லாம் காற்றோடு சென்று அடைகிறதோ குடிக்க கூடியவர்களுக்கு இருக்கின்ற பாதிப்பை போன்று குறைவில்லாமல் அதனை சுவாசிக்க கூடிய மனிதர்களுக்கும் அதனுடைய ஆபத்துக்கள் விளைவுகள் இருக்கிறது, எந்த குறையும் இல்லை என்று இந்த ஆய்வு அறிக்கைகள் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை சிந்தித்து பாருங்கள், அதான் சொன்னால் வீடுகளில் இருந்து உதவு எடுத்துக் கொண்டு மஸ்ஜிதிற்கு சரியாக முறையாக வர முடிகிறதா? பாதை ஓரங்களிலே புகை மூட்டங்களாக காட்சி தருகிறது. இஷா தொழுது விட்டு செல்லுகின்ற நேரத்தில் மறைவான ஒளிவான இடங்களில் இருந்து போத்தல்களோடு சூது விளையாடக்கூடிய மக்களுடைய கையிலும் பொருட்கள் இருக்கிறது, வாயிலும் பொருட்கள் இருக்கிறது. ஆனால் இவர்களால் இவர்களுக்கும் தொல்லை, இவருடைய குடும்பங்களுக்கும் தொல்லை, ஆனால் அவர்களை சார்ந்து வாழுகின்ற குடிமக்களுக்கும் இதன் மூலமாக தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அகலமாக ஆழமாக பேசுவதை விட எங்களுடைய சிந்தனைக்கு சில விடயங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய வயோதிபர்கள், எங்களுடைய இளசுகள், இளந்தளிர்கள் இதற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், இதற்கு பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது யாருடைய பொறுப்பு இதனை தடுத்து நிறுத்துவது? சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைவரும் பேசுகிறோம், இது எல்லாரும் அங்கீகரிக்கிறோம், கெட்டதுதான். எவ்வாறு ஒழிப்பது? இதனை எவ்வாறு அழித்து இல்லாமலாக்குவது? பாவனையாளர்களை எவ்வாறு சீர்திருத்தம் செய்வது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது வெறுமனே காவல் படையினால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. ஜமியத்தில் உலமா மாத்திரம் ஊர் ஊராக தோட்டம் தோட்டமாக சென்று செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஒரு ஊருடைய, ஒரு மஹல்லாவுடைய மஸ்ஜிதுகளிலே கடமையாற்றுகின்ற இமாம்களுக்குத்தான் இந்த பாரிய பொறுப்பு இருக்கிறது. இமாம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஐங்கால தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டால் மாத்திரம் முசல்லாவில் நின்று தொழுவிப்பது மாத்திரம் அல்ல அவர்களுடைய கடமை. இமாம்களை விளங்கிக் கொள்ளுங்கள், நான்கு ரக்காத்தை தொழுவித்து முடித்து விட்டால் அடுத்ததாக உங்களுடைய வேலை என்ன? சிந்தித்து பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு மஹல்லாவில் ஒரு தவறு நடக்கிறதா, ஒரு பாவம் நடைபெறுகிறதா? இதனை இனம் கண்டு சரியான முறையில் அவர்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை சீர்திருத்துவது மஸ்ஜிதுகளுடைய இமாம்களுக்கு இருக்கின்ற கடமை. இரண்டாவதாக அவர்களோட ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் மஸ்ஜித் நிர்வாகிகள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை சரியாக, உங்களுடைய அமானிதத்தை சரியாக முறையாக நீங்கள் நிறைவேற்றினீர்களா என்று நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒவ்வொருவரிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்கத்தான் போகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனித வாழ்வை நாசமாக்க கூடிய, மனித வாழ்வுக்கு உயிர்கொல்லியாக இருக்கின்ற இந்த மது பாவனை, சிகரெட், புகையிலை, வெற்றிலை போன்றவற்றை விற்பனை செய்வதும் ஹராம், இதனை நாலு பேருக்கு கொடுத்து உதவுவதும் ஹராம், மற்றவர்களுடைய உயிருக்கு ஆபத்துக்களை விளைவிக்கின்ற எதுவாக இருந்தாலும் சரிதான், அவை அனைத்தும் இந்த சமூகத்தினர் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனும் அதனைத்தான் சொல்லுகிறது. வயுஹர்ரிம் அலைஹிம் அல் கபாயித், மனிதனுக்கு விளைவுகள் மனிதனுக்கு ஆபத்துக்கள் தருகின்ற அனைத்தும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பாவிப்பது மட்டுமல்ல, விற்பனை செய்வதும் ஹராம். அந்த விற்பனையின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழிப்பது, தன்னுடைய மனைவிக்கு செலவழிப்பது, தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவழிப்பது, இவை அனைத்தும் வந்த வழி எவ்வாறாக இருந்தாலும் செல்லுகின்ற வழி சரியாக இருக்க வேண்டும் என்று எங்களுடையவர்கள் சிந்திக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாளை கியாமத்திலே கேள்வி இருக்கிறது, எவ்வாறு சம்பாதித்தாய், அதனை எவ்வாறு நீ செலவழித்தாய்? எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரஸ்ஸாக், அல்லாஹ் உணவளிக்க கூடியவன், இதனை விற்பனை செய்துதான் நான் வாழ வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ் எதன் மூலமாக இந்த உலகத்தில் எங்களை வாழ வைப்பதற்கு தகுதியானவன்? இப்படியான பாவனை உள்ளவர்கள் சமூகத்தின் மீது அக்கறையோடு, இந்த சமூகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை கொண்டு இந்த நாசகார செயல்களில் இருந்து இன்றைய நாள் இந்த நேரம் முதல் தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் எந்த விதமான குறையும் இல்லாத வளமான வாழ்வை தருவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களும் யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு நோய் சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்து மன்னரையில் வாழக்கூடிய அந்த மருகூங்களுக்கு யா அல்லாஹ் ரஹமத் செய்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததியை, பிள்ளைகளை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மானக்கேடான அருவறுப்பான பாவங்கள் இந்த சமூகத்தில் தலை நோக்கி இருப்பதிலிருந்து யா அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாத்து கண்ணியமான வாழ்க்கை தந்தருள்வாயாக. நாங்களும் உன்னை சந்திக்கின்ற நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கின்ற பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாயாக. எங்கள் அனைவருடைய துஆவும் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.